ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை முடிவில் அத்தியாய தலைப்பு உன்னத அறிவு பதம் 10. வீதராக பயக்ரோதா நன்மையா மாபுபாசிரதா பகவோ ஞான தபசா பூதாமத் பாவமாகதா. பற்று, பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுவதும் எண்ணில் லயித்து எண்ணில் சரணடைந்த பலர் என்னை பற்றி அறிவால் இதற்கு முன்பு தூய்மை அடைந்துள்ளார்கள். இவ்விதமாக அவர்கள் எல்லோருமே என்னிடம் உன்னத பிரேமையுடையவராக மாறியுள்ளார்கள். பொருளுரை: மேலே கூறியுள்ளபடி ஜடப்பற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒருவனுக்கு பரபூரண உண்மையின் வியக்தித்துவ இயற்கையினை உணர்வது மிக கடினமான காரியமாகும். பொதுவாக வாழ்வின் பௌதீக எண்ணத்தில் அளவு கடந்த பற்றல் கொண்ட மக்கள் பௌதிகத்தில் மிகவும் ஆழ்ந்து விடுவதன் காரணமாக அழிவற்ற அறிவு நிறைந்த நித்திய ஆனந்தமயமான ஒரு உன்னதமான உடல் இருப்பதை உணர்ந்து அவர்களுக்கு பெரும்பாலும் இயலாத காரியமாகும். பௌதிக உணர்வில் உடல் அழிவுக்கு உட்பட்டதும் அறியாமை நிறைந்ததும் துன்பமயமானதும் ஆகும். எனவே சாதாரணமான மக்கள் இதே உடல் உணர்வையே பகவானின் வியக்தித்துவத்தை பற்றி அறியக்கூடும் போதும் மனதில் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இத்தகைய ஜட உணர்விற்கு பிரம்மாண்டமான பௌதிக தோற்றமே உயர்ந்தது. இதன் விளைவாக அவர்கள் பரத்தை அவ்வியக்தம் என்று எண்ணுகின்றார்கள். மேலும் ஜடத்துவத்தின் ஆழ்ந்திருக்கும் காரணத்தின் மூலமாக விடுதலைக்கு பிறகு தனித்தன்மையை உடையவராக இருப்பது என்பது அவர்களுக்கு பயத்தை கொடுக்கின்றது. ஆன்மீக வாழ்வும் தனித்தன்மையும் வியக்தித்துவம் உடையது என்று அவர்களுக்கு அறிவிப்பதன் காரணமாக அவர்கள் மீண்டும் வியக்திகளாக பயந்து விடுந்து அறிவு சூன்யத்தில் இரண்டரை கலக்கம் நாட்டம் கொள்வது இயற்கையே ஆகும். ஆத்மாக்களை கடலில் கலந்துவிடும் நூறு மொழிகளுக்கு இவர்கள் ஒப்பாக கூறுகின்றார்கள். தனி வியக்தித்துவம் மட்டுமின்றி அடையக்கூடிய ஆன்மீக நிலையின் உச்ச பக்குவம் இவ்வளவே. ஆன்மீக இறப்பின் பூரண அறிவற்ற அபாயகரமான வாழ்நிலையாகும் இது. மேலும் ஆன்மீக நிலை என்று ஒன்று இருப்பதை புரிந்து கொள்ள முடியாத பலரும் உள்ளார்கள். பற்பல கொள்கைகளாலும் தத்துவ விசாரங்களில் ஒன்றுக்கொண்டு முரணான வாதங்களாலும் வெறுப்புற்று அவர்கள் வெகுண்டு உயர்ந்த காரணங்கள் எதுவும் இல்லை என்றும் எல்லாம் சூன்யத்தில் முடியப்படுகின்றன என்றும் முட்டாள்தனமான முடிவுக்கு வருகின்றார்கள். இத்தகையவர்கள் ஒரு வகையில் துணிப்புத்தவர்களாக இருக்கின்றார்கள். சிலர் மிகவும் பௌதிக பற்று உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆன்மீக வாழ்வில் கவனம் செலுத்துவதே இல்லை. சிலர் உயர் ஆன்மீக மூலத்தில் இரண்டரை கலக்க வருகின்றார்கள். மற்றும் சிலர் பலவிதமான தத்துவ கற்றனைகளில் வெகுண்டு நிராதரவான நிலையில் எதிர்மே நம்பிக்கையிட்டு காணப்படுகின்றார்கள். பௌதிக உலகின் இவ்வகையான பற்றுகள் எல்லாவற்றிலும் ஒருவன் விடுபட வேண்டும். ஆன்மீக வாழ்வின் புறக்கணிப்பு, ஆன்மீக தனித்துவத்தின் பயம், சூன்யம் பற்றிய உணர்வு, இவை எல்லாம் வாழ்வின் வெறுப்பின் அடித்தளங்களாகும். இறைவனின் உணவான காதல் ஒன்றினையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும். பக்தி ரசாமிரத சிந்தையின் நூலில் பக்தி விஞ்ஞானம் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது: ஆதவ் சிரத்தா ததா சாது சங்கோ ததா பஜன கிரியா ததோ அனர்த்த நிவத்தி சியா ததோ நிஷ்டா ருசி சதா அதாசக்தி சதோ பாவா சிரக பிரேமா இரஞ்சதி சாதகானாயம் பிரேம்ன பிராதுர்பாவே பவேக்ரம. முதலில் தன்னுணர்வுக்கான ஆரம்ப அவலை ஒருவன் உடையவனாக இருக்க வேண்டும். ஆன்மீகமாக உயர்நிலையோடன் உயர்வுக்கு முயலுக்கும் நிலை இது ஒருவனை கொண்டு வரும். அடுத்தபடி ஒரு உயர்ந்த ஆன்மீக குருவால் தீட்சை பெற்று அவரது கண்காணிப்பின் கீழ் ஒருவன் பக்திமயமான தொண்டு புரியும் வாழ்வை துவங்குகின்றான். ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டாற்றுவதன் மூலமாக வாழ்க்கையில் ஜடப்பட்டுகளை திறந்து தன்னுணர்வு பாதையில் உறுதி பெற்று ஸ்ரீ கிருஷ்ணர் என்னும் பூரண முழுமுதல் கடவுளை பற்றி கேட்டறிவதில் அவனுக்கு சுவை பிறக்கின்றது. இந்த சுவையை கிருஷ்ணனை பற்றி நோக்கிய ஒருவனை மேலும் மேலும் முன்னேறும் பாபத்தில் பக்குவம் பெற செய்கின்றது. இது இறை உன்னத பிரேமத்தின் ஆரம்ப நிலையாகும். வாழ்வின் உயர்ந்த பக்குவ நிலையான உன்ன இறை காதலே பிரேமம் என கூறப்படுகின்றது. இந்த பிரேம நிலையில் இறைவனின் அன்பு தொண்டில் இடையிலாத ஈடுபாடு ஏற்படுகின்றது. எனவே தக்க ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டின் நிர்வாக பயிற்சி முறையால் சூன்ய தத்துவவாதத்தின் உண்மையான விரக்தியிலிருந்து தனது ஆன்மீக தனித்தத்துவத்தின் பயத்திலிருந்தும் எல்லா ஜடப்பற்றுகளிலிருந்தும் விடுபட்டு ஒருவன் மிக உயர்ந்த நிலையை அடையலாம். இதன் பின்பு ஒருவன் இறுதியில் பரமபுருத்தரின் திரு நாட்டினை சென்று அடையலாம். ஓம் ஞான சுமராந்தஷ்ய ஞானஞ்சன சலாகையா சக்ரமில்லமியன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. நமவோம் விஷ்ணு பாராய கிருஷ்ண பிரஸ்தாய புதிரே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமி நிதி நாமினே. நமவோம் விஷ்ணு பாராய கிருஷ்ண பிரஸ்தாய புதிரே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்திய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதராதர ஸ்ரீ வாசாரி கௌரபக்த பிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பதம் 9 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனித வாழ்க்கையில் மனிதன் முக்தி அடைவதற்கு தேவையான வழிமுறையை சொல்றார். ஜென்ம கர்ம சாமே திவ்யம் ஏவமியோ பேத்தி தற்பதக தெக்பா தேகம் புனர் ஜென்ம நெய்திமாம் எதிசோ அர்ஜுனா. என்னுடைய ஜென்மம், பிறப்பு, மறைவு, என்னை பற்றிய எல்லா விதமான நீலைகளையும் எப்பொழுதும் கேட்டு அறிந்து கொள்வதன் மூலமாக எப்பொழுதும் நினைவில் வைப்பதன் மூலமாக ஒருவன் வாழ்க்கையை நடத்தினால், இறுதி நேரத்திலும் அதே நாமஸ்மரணத்தையும் பகவானை பற்றிய லீலாஸ்மரணத்தையும் செய்வதன் மூலமாக இந்த ஜட கலங்களிலிருந்து, இந்த பௌதிக சம்சார கலங்களிலிருந்து மிக எளிதான முறையில் ஒருவன் வந்து முக்தி பெறலாம் அப்படிங்கிறத பகவான் சொல்றார். இப்போ பகவான் தன்னுடைய லீலைகளை பற்றி பேசும் பொழுது, மீண்டும் அந்த லீலைகளை பற்றி விளக்கமான முறையில் விளக்கம் எழும் பொழுது பகவான் இந்த 10வது ஸ்லோகத்தில் மிக விரிவான முறையில் சொல்றார். ஸ்ரீமத் பாகவதத்தின்படி ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற ஆவல் கொள்ளக்கூடிய மனிதர்கள் மனித சமுதாயத்தில் மிக குறைவான நபர்களாக இருந்தபடியிலும், அந்த நபர்கள் ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பத்தில் வந்து மூன்று விதமான முறைகளில் வந்து முக்தி அடைவதற்கு, இந்த சம்சார கடலிலிருந்து விடுபடுவதற்கு, ஜட கடன்களிலிருந்து விடுபடுவதற்கு வந்து முயற்சி பண்றாங்க. அந்த மூன்று விதமான நிலைகள் என்ன? அந்த மூன்று விதமான நிலைகளுமே ஆன்மீக நிலைகள் தான். முக்தி பாறையை நோக்கி மனிதனை அழைத்துச் செல்லக்கூடிய நிலைகளாக இருந்தபடியிலும் மூன்று முக்கியமான நிலைகள் உள்ளன. பிரம்மேதி, பரமாத்மேதி, பகவானிதி, சப்தையே. ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பிரம்ம ஜோதியை, பகவானுடைய வைகுண்டத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஒளியை வந்து வாழ்க்கையோட இறுதியான லட்சியமாக கொள்கிறான் மனிதன். அதனுடைய பேர் வந்து பிரம்மேதி, பரமாத்மேதி. அடுத்து யோகத்தின் மூலமாக நம்முடைய இதே கமலத்தில் வச்சிருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுடைய நான்கை ரூபத்தினை தியானம் செய்து பகவானோட ஒன்றோட கலக்க வருகிறான். இரண்டாவது பரமாத்மேதி. பகவானிதி சப்தையே, மூன்றாவது நபர் நம்மை போலவே இரண்டு கை உருவத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சியாமசுந்தர ரீதியில் முழுமுதற் கடவுளாக இருப்பார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, அவருக்கு முழு கிருஷ்ண உணர்வில், அது பிரேம பாவனையில் பக்தி சேவையை செய்து எப்பொழுதும் அவரிடம் வந்து அன்பு கொண்டவனாக இருப்பதற்கு முயற்சிக்கிறான் பகவானுடைய பக்தன். அது ஆன்மீக வாழ்க்கையுடைய மூன்றாவது உறுதியான உன்னதமான நிலையாகும். இந்த மூன்று விதமான நிலைமைகள் இருக்கு. இப்ப இந்த மூன்று விதமான நிலைகள்ல மனிதர்கள் ஏன் கவரப்படுறாங்க? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆசைப்படுறார், ஆன்மீக வாழ்க்கையில் இந்த முதல் நிலையிலே நீ வந்து நினைத்து நிறாத, இரண்டாவது நிலைக்கு வந்து, இரண்டாவது நிலையிலிருந்து இந்த மூன்றாவது நிலைக்கு ஏற்றம்பர் ப்ரொமோஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பகவான் விருப்பப்படுறார். மனுஷியானாம் சகசிரேசு கட்சி சதுரி சித்தையே. மனித சமுதாயத்திலே ஆயிரத்துல ஒருத்தன் தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு வரான். அந்த ஆன்மீக வாழ்க்கையிலே தொடக்கத்துல நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த பிரம்மஜோதி அந்த வழிமுறையில் தான் மனிதனுக்கு பத்துதல் வருது. அதுக்கான காரணத்தை வந்து சிறில புரோபாகர் வந்து மிக அழகான முறையில பொருளுரையில வந்து சொல்றாரு. இந்த பௌதிக உலகத்துல ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் ஒரு தனிப்பட்ட உருவம் இருக்கிறது, தனிப்பட்ட குணம் இருக்கு, தனிப்பட்ட விதமான செயல்முறைகள் வந்து இருக்கு. இந்த உலகத்துல உருவம் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? தயவுசெய்து கவனமா கேட்கணும், கொஞ்சம் கஷ்டமான கிளாஸ். இந்த உலகத்துல உருவம் இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? எல்லாருக்குமே உருவம் இருக்கு. இந்த உலகத்துல மீண்டும் பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில குணாதிசயங்கள் வந்து இருக்கு. ஒரே குடும்பத்தில் நம்ம பிறந்திருந்தாலும், சகோதரர்களாக பிறந்திருந்தாலும், சகோதரிகளாக பிறந்திருந்தாலும், மீண்டும் ஆழமான முறையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், குணங்கள், ஆங்கிலத்தில் சொல்லப்போனா இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி, ஒவ்வொருத்தனுக்கு தனிப்பட்ட விதமான முறையில இருக்கு. காரணம் எல்லாருக்குமே தனித்தன்மை வந்து இருக்கு. அப்ப நம்மளுடைய உடல்ல, இந்த பௌதிகமான உலகத்துல, இந்த பௌதிகமான நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட உடல் இருக்கும் பொழுது, இந்த உடலின் மூலமாக நம்ம பல விதமான செயல்களை வந்து பண்றோம். இந்த செயல்கள் எல்லாமே வந்து பௌதிக ஆசையால் வந்து தூண்டி செய்யப்பட்ட செயல்கள், உடல் இன்பத்துக்காக செய்யப்பட்ட செயல்கள். காம, குரோத, மத, மாத்தர்ய, லோக போன்ற பௌதிகமான ஆசைகளின் மூலமாக தூண்டப்பட்டு இந்த பௌதிக உலகத்துல இந்த பௌதிகமான உடலை பயன்படுத்தி, மனித உடலை பயன்படுத்தி நம்ம பல விதமான செயல்களில் வந்து ஈடுபடுதோம். இப்ப சில நேரங்கள்ல நமக்கு ஆன்மீகத்துல ஆர்வம் வருது. இந்த களங்கம் நிறைந்த பௌதிகமான செயல்களுக்கு அப்பால் சுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்க முடியும் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. இப்ப ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த உயர்ந்த நிலைமையை பற்றி அவன் யோசிக்கும் பொழுது, பௌதிக வாழ்வில் நம்முடைய செயல்கள் எல்லாமே இந்த காமத்தாலையும் குரோதத்தாலையும் பௌதிகமான விருப்பங்களின் மூலமாகவும் கலங்கப்பட்டிருப்பதன் காரணமாக, ஆன்மீக வாழ்க்கையில வந்து முக்தி என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த பௌதிகமான காரியங்களை மொத்தத்திலேயே முடிச்சு நிப்பாட்டிட்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு கல் மாதிரி, ஜடம் மாதிரி சூன்யமா போய் உட்கார்ந்து நினைக்கிறான் மனிதன். காரணம் வந்து சுத்தமான ஒரு செயல்கள் இருக்கு அப்படிங்கறது வந்து அவனால புரியுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. புத்த மதத்துடைய அடிப்படையான கொள்கையே அதுதான். என்ன கொள்கை? சூன்யவாதம். கடைசி வந்து எதுவுமே வந்து கிடையாது. பௌதிகமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ஆன்மீகமா அப்படியே சூன்யமா ஒண்ணுமே இல்லாம ஆயிரணும். அங்க எந்த விதமான செயல்களுமே கிடையாது. அப்ப எந்த விதமான செயலுமே இல்லாம எதுக்கு இருக்கும்? உருவம்னு இருந்தா கண்டிப்பா செயல் இருக்கும் நமக்கு. அது மனிதனாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம். நமக்கு உருவம்னு ஒன்று கிடைச்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட போறோம். ஆனா உருவமற்ற பொருட்களுக்கு இந்த பௌதிக உலகத்தில் நம்ம பாக்குறோம் பெரும்பான்மையான செயல்கள் இல்லை. உதாரணமாக ஒரு இந்த விளக்குடைய ஒளி இருக்கு, அந்த ஒளிக்கு ஏதாவது செயல்னு இருக்கா? ஆசாபாசங்கள் இருக்குதா? விருப்பு வெறுப்புகள் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒரு கல் இருக்கு, கல்லுக்கு ஏதாவது செயல்கள் இருக்கா? அதிகமான செயல்கள் எதுவுமே கிடையாது. உண்ணுதல் உறங்குதல் அதுக்கு வந்து எந்த விதமான செயல்கள் கிடையாது, விருப்பு வெறுப்புகள் கிடையாது, பேசுறது கிடையாது, டான்ஸ் ஆடுறது கிடையாது, எந்த விதமான செயலும் இல்லாம இருக்கு. இப்ப ஆன்மீகத்துல மனிதன் ஆரம்பத்துல இதை விருப்பப்படுறான், பௌதிகமான செயல்கள் எல்லாமே கலங்கப்பட்டவை. இப்ப ஆன்மீகமான செயல்களே நமக்கு செயல்களே வேண்டாம், அப்படி போய் முக்தி அடைஞ்சிருவோம், அப்படி ஜீரோவா அப்படி போய் உட்கார்ந்துருவோம். அதைத்தான் மனிதன் ஆசைப்படுறான், அதான் வந்து சூன்யவாதம் அப்படிங்கிறது. ஆனா வைஷ்ணவ தத்துவம் இந்த சூன்யவாதத்திற்கு அப்பாற்பட்டு ஆன்மீக வாழ்க்கையிலும் பலவிதமான செயல்கள் உள்ளன, செயலை நிப்பாட்ட வேண்டிய அவசியமே இல்லை, அந்த செயல்கள் எல்லாமே சுத்தமான கிருஷ்ண உணர்வில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்துவதற்காக நம்ம செய்யலாம், எந்த விதமான பௌதிகமான களங்கங்கள் இல்லாமல் எப்பவும் தொடர்ச்சியா செயல்கள் செய்து கொண்டே இருக்கலாம் அப்படிங்கறத நமக்கு கத்துக் கொடுக்கு. உதாரணமாக நம்மளுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நம்ம எப்பொழுதும் ஒரு நிமிடம் கூட உட்காரதே கிடையாது. காலையில் எந்திரிச்ச உடனே பஜன், ஜபம், பகவானுக்காக பலவிதமான சேவைகள், குக்கிங் சேவை, சமையல் சேவை, கலெக்ஷன் சேவை, பூஜா சேவை, பூ தொடுக்கக்கூடிய சேவை, நடனம் ஆடக்கூடிய சேவை, மிருதங்கம் வாசிக்கக்கூடிய சேவை, பிரசாதம் சாப்பிடக்கூடிய சேவை, பகவானை பற்றி பேசக்கூடிய சேவை, கேட்கக்கூடிய சேவை, ஒவ்வொரு நொடியும் சதா சர்வ காலமும் 24 மணி நேரமும் இந்த மனித உடலுக்கு கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வந்து வேலைகள் இருக்கு. ஒரு நிமிடம் கூட சூன்யவாதம் கிடையாது, ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்கக்கூடிய தன்மையே கிடையாது. ஆனா இந்த 24 மணி நேரம் இந்த செயல்கள் செய்யப்பட்டாலும் இந்த செயல்கள் எல்லாமே என்ன இருக்கிறேன், நம்முடைய சொந்த விருப்பத்துக்காக செய்யப்பட்ட செயல்கள் அல்ல. எல்லா விதமான செயல்களும் எதற்காக செய்யப்படுது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக செய்யப்பட்ட செயல்கள். அதனால வந்து இந்த செயல்கள்ல எந்த விதமான களங்கங்களுமே இல்லை. காரணம், கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய சேவைகள் வேலைகள் வந்து இந்த வேலைகள். இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தர்களும் எப்பொழுதும் செயல ஈடுபட்டிருக்காங்க. ஒரு யோகி மாதிரி காட்ட போய் உட்கார்ந்து அமைதியா தியானம் பண்ண போறது கிடையாது, அல்லது ஒரு சூன்யவாரியை போல, அல்லது பிரம்மஜோதியை வழிபடக்கூடியவன மாதிரி ஒரு ஒளியை வந்து பார்த்து தியானம் செய்யக்கூடிய மனிதர்கள் கிடையாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தர்கள். சில நேரங்களில் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்றார், என்னை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இரு, என்னை எப்பவும் தியானம் பண்ணு அப்படிங்கிறார். அந்த தியானம் தான் நம்ம நினைக்கிற மாதிரி காட்டுல போய் உட்கார்ந்து அமைதியாக புலித்தோர் மாதிரி உட்கார்ந்து கிருஷ்ணனுடைய உருவத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தியானம் இது கிடையாது இஸ்கான்ல, ஹரே கிருஷ்ண இயக்கத்துல, அல்லது வந்து இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. அதற்கு மாறாக நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான செயல்களில் நம்ம எப்பவுமே கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்துவதற்காக ஈடுபட்டிருக்கோம். ஆனா நம்மளுடைய மனதுல, ஆள் மனதுல, அடி மனதுல எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றிய சிந்தனைகளிலே நம்ம வந்து ஈடுபட்டிருக்கிறோம். உதாரணமாக ஸ்ரீமத் பாகவத்தில் நம்ம பார்க்கலாம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய நகரமான துவாரகா விட்டு பல காலங்களாக மகாபாரத போர்ல கலந்துகிட்டதுக்காக போயிட்டு மீண்டும் திரும்பி வரார். அது வரைக்கும் துவாரகா நகர வாசிகள் அனைவருமே கிருஷ்ணனுடைய சுத்த பக்தர்கள், கிருஷ்ணரே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிப்படையான முறையில மிஷின் மாதிரி தங்களுடைய காரியங்களில் ஈடுபட்டுக்கிறாங்க. வியாபாரி கடையில வந்து வியாபாரம் செய்யறார், பெண் வந்து தன்னுடைய வீட்டுல வீட்டு காரியங்களை பண்றாங்க, அல்லது வந்து அரசு அதிகாரி அரசு அலுவலகத்துல வேலை பார்க்க போறாரு, அல்லது வந்து தொழிலாளி காவலாளி எல்லோருமே தத்தன் வேலையை வந்து பாக்குறாங்க. ஆனா அடிமனதில் எப்பவுமே கிருஷ்ணனுடைய பிரிவாசனையால கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்காங்க. மிக அருமையான மனிதர் சுகதேவ கோசாமி இந்த காட்சியை வந்து விளக்கி சொன்னார். பல ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து இந்திரபிரசன் நகரை சென்றடைந்த ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து மீண்டும் தன்னுடைய நகரான துவாரகா நகரத்துக்கு திரும்பி வரார். கிருஷ்ண பக்தனுக்கு எப்பொழுதும் பலவிதமான செயல்கள் இருப்பதை போல கிருஷ்ணருக்கும் நித்திய லீலா, நித்திய லீலைனா சதா 24 மணி நேரமும் கிருஷ்ணருக்கும் பலவிதமான செயல்கள் லீலைகள் இருக்கு. ஒரு நேரம், ரெண்டு நேரம், நிமிஷம் கிடையாது. எப்பவும் அவர் ஏதாவது நிலையில் ஈடுபட்டுட்டே இருக்கிறார், ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டார் தன்னுடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய லீலைகள்ல. இப்ப கிருஷ்ணர் துவாரகாபுரத்திலே எல்லை பகுதிக்கு வந்த உடனே தன்னுடைய கையில உள்ள பாஞ்ச சன்யம், அல்லது தன்னுடைய கையில உள்ள அழகான சங்கை எடுத்து தன்னுடைய உடல்ல வச்சு ஊதுறார். சுகதேவ கோஸ்வாமி இதை வர்ணனை செய்கிறார். அந்த சங்கு வந்து ஒரு வெள்ளை அன்னத்திற்கு சமமாக வந்து கருதப்படுது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய உடல் வந்து அழகான சிகப்பு தாமரைக்கு ஒப்பாக கருதப்படுது. அன்னப்பறவை வந்து அழகான நீர்நிலைகள்ல, தாமரை மலர் நிறைந்த நீர்நிலைகள்ல அழகான முறையில விளையாடும் பொழுது சில நேரங்கள்ல விளையாட்டுக்காக தன்னுடைய தலையை வந்து தாமரை மலர் உள்ளுக்கு வந்து நுழைச்சுக்கிடுது. அப்பொழுது வந்து அந்த தாமரை பூவுடைய கலர் வந்து மிக அழகாக இருப்பதற்கும் சிவப்பு நிறமாக இருப்பதற்கும், இந்த அன்னப்பறவையுடைய கலர் வந்து மிக பால் போன்ற வெண்மையான நிறம் இருப்பதற்கும் பார்க்கறதுக்கு வந்து ரெண்டு பக்கத்துல வந்து மிக அழகான முறையில இணையுது. அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உதட்டு சிவப்பிற்கு வந்து அவர் அன்னப்பறவை போன்று அவருடைய சங்கு வந்து அவருடைய வாயில ஊற்றுறதுக்கு மிக அழகாக வந்திருக்கு. கிருஷ்ணனுடைய சங்கு ஒலியை கேட்ட உடனே இது போல பலவிதமான செயல்களில் வெளிப்படையான முறையில ஈடுபட்டு இருந்த துவாரகா நகர வாசிகள் அனைவருமே தத்தம் செயல்களை விட்டுட்டு துவாரகா நகரத்தின் எல்லைக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து வரவேறதுக்காக ஓடி ஆறாங்க. சில இல்லங்கள்ல வந்து மனைவிகள் வந்து தங்களுடைய கணவனுக்கு சமையல் வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இதயத்தின் அடிப்படையில கிருஷ்ணரை பற்றிய எண்ணம் இருப்பதன் காரணமாக தன்னுடைய செயலை விட்டுட்டு அப்படியே கிருஷ்ணரை பார்த்து ஓடியாராங்க. வியாபாரிகள் கடையில பல பேர் உட்கார்ந்துருக்காங்க, வியாபாரத்தை அப்படி போட்டுட்டு ஓடியாராங்க. நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா, நமக்கு பிடித்தமான நடிகரோ அல்லது நமக்கு பிடித்தமான அரசியல்வாதியோ வந்தாலும் கூட நம்மளோட வியாபாரத்தை அப்படியே போட்டுட்டு நம்ம ஓடியாருவோமா? ஓடிய மாட்டோம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஓடுற தவிர ஆஃப் நாம வரமாட்டோம். நான் கிருஷ்ணரை பார்த்தவொடனே எல்லாருமே அப்படியே உடனே அன்புல வந்து ஓடியாராங்க. துவாரகா நகரமே வெறிச்சு ஓடிடுது, எல்லாருமே கிருஷ்ணரை பார்த்து ஓடியாராங்க. காரணம், கிருஷ்ண பக்தர்கள் தன்னுடைய மனதில் ஆள் மனதில் கிருஷ்ணரை பத்தி எப்பவும் தியானம் பண்ணிக்கிட்டு பலவிதமான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் கிருஷ்ண பக்தி என்பது, கிருஷ்ண உணர்வு என்பது. வெறும் சூன்யவாதம் கிடையாது. இந்த சூன்யவாதத்தை ஒழிப்பதற்காகத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சைதன்ய மகாபுருடைய கருணையில இந்த கலியுகத்துல வந்து ஸ்ரீல பிரபாதர் வந்து வந்திருக்கிறார் ஆச்சாரியராக. அதனால்தான் அவருடைய குரு பிரணாம மந்திரமே சொல்லுது, நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்திய தேசதாரணே. எல்லா விதமான ஆன்மீக இயக்கங்களுமே இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தவிர, அதுவும் முக்கியமாக சைதன்ய மகாபுருடைய சம்பிரதாயத்தை தவிர, பெரும்பான்மையான ஆன்மீக இயக்கங்கள் இறுதியில வந்து சூன்யவாதத்தை, ஒன்னும் இல்லை ஆன்மீகத்துல கடைசியில ஜீரோ தான் இருக்கு அப்படிங்கறத போதிக்குது. உதாரணமாக சர்ச்சுக்கு போனா கடைசி அங்க என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது, வெறும் மேடை, சூன்யம், எந்த விதமான உரிமை கிடையாது. முஸ்லீம் மாஸ்க்கு போனா, மசூதிக்கு போனா அங்க எந்த விதமான இதுவுமே கிடையாது, ஒரு சூன்யம். ஜெயின் கோயிலுக்கு போனா அங்க எந்த விதமான பிரதிபிம்பம் எதுவுமே கிடையாது, வெறும் சூன்யம். பெரும்பான்மையான ஆன்மீகங்கள், பெரும்பான்மையான மதங்கள் இந்த கலியுகத்துல கடைசியில போதிப்பது வந்து சூன்யம். புத்த மதத்துக்கு போனா மிகப்பெரிய சூன்யம். வட இந்தியாவில் அயோத்தியான்னு ஒரு நகரம் இருக்கு, ராமர் பிறந்த நகரம். அந்த நகரத்துக்கு பக்கத்திலே கயாங்கிற நகரம் இருக்கு, புத்தர் பிறந்த கயாங்கிற நகரம். வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை வந்து அந்த கயா நகரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கயாவில் இரண்டு கயா இருக்கு, அங்கேயும் காஞ்சி மாறி விஷ்ணு கயா, புத்த கயா, சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி மாறி. இந்த புத்த கயாவுக்கு போனீங்கன்னா இந்த மோஷன்லெஸ் பிக்சர், ஒண்ணுமே சவுண்ட் இல்லாத படம் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மொத்த நகரமே வந்து புத்த கயாவில் அந்த கட்டடங்கள் எல்லாமே சைனா மாடல்ல கட்டியிருப்பாங்க. அங்க ஒண்ணுமே முகத்துல தெளிவில்லாத கல் போன்ற முகமுடைய புத்த சாதுக்கள் வந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மொத்த நகரமே அப்படி நிச்சப்தமா அமைதியா ஒரு சூன்யம் அப்படியே இருக்கும். காரணம், சூன்யவாதத்தை அவங்க போரிக்கிறாங்க, அவங்களுடைய நகரமும் அப்படிதான் இருக்குது, புத்தர் பிறந்த கயா. அதற்கு மாறாக அதே கயாவில் வந்து விஷ்ணு கயா இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் பகவானுடைய பக்தர்கள் பக்தியோட பரவசத்தோட பஜனை செய்யறதும், சாண்டிங் பண்றதும், ஆடுறதும், நடனம் ஆடுறதும், பிரசாரம் சாப்பிடுறதும், பக்கத்தில் உள்ள நதிகளில் போய் வந்து நீர் ஆடுவதும், விதவிதமான செயல்கள், பக்திமயமான செயல்கள். இதுதான் ஆன்மீக வாழ்க்கைக்கும் சாதாரண சூன்யவாதத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆன்மீக வாழ்க்கையில பலவிதமான செயல்கள் பகவானுடைய சந்தோஷத்துக்காக பண்றோம். ஒரு காரணம், இந்த சூன்யவாதிக்கு வந்து எதனால பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு பய உணர்ச்சி வருதுன்னா, அவனுக்கு புரிய முடியல ஆன்மீகமான உடலை உடையவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலவிதமான செயல்களை நம்மளை போல வெளிப்படையான முறையில ஈடுபட்டிருந்தாலும் கூட அவருடைய செயல்கள் எல்லாமே பௌதிகமான களங்கங்களுக்கும் மூன்று விதமான குணங்களுக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கறத வந்து அவனால வந்து புரிய முடியவில்லை. உதாரணமாக, இந்த பௌதிக உலகத்தை நம்ம சாப்பிடுவோம்னா எப்பதான் சாப்பிடுவோம்? பசிச்சாதான் சாப்பிடுவோம். இப்ப கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு நீ நைவேத்தியம் பண்ணுங்கிறார். பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சரி, எனக்கு பக்தியோட எதையாவது நைவேத்தியம் பண்ணுங்கிறார். அப்ப சாதாரணமான பௌதிகவாதி, சாதாரணமான மன கற்பனைவாதி அப்ப என்ன நினைக்கிறான்? கிருஷ்ணருக்கு நம்மளை போல பசிக்கும் போலுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு நேரம் கிருஷ்ணரத்துல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கணும் போலுக்கு, காஃபி ஸ்டால் வச்சிருக்கணும் போலுக்குன்னு நினைக்கிறான். நோ, அந்த மாதிரி எந்த விதமான அவசியமும் கிருஷ்ணருக்கு கிடையாது. கிருஷ்ணருக்கு ஒன்னு மாதிரி பசிக்கிறது கிடையாது. அதுக்கு மாறாக ஈசோபனிஷத்துல என்ன சொல்றாங்க? ஓம் பூர்ண மதக பூர்ணம் பூர்ணாத் பூர்ண முதச்சிரே, கிருஷ்ணர் முற்றிலும் பூர்ணமானவர். ஒன்னு மாதிரி வயிற்றுக்களை வந்து ஒரு டன் சோத்த போட்டாதான் வயிற்று பசி அடக்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் எப்பவும் பூர்ணமானவர், அது வயிற்று பசியே கிடையாது. அதே போல நம்ம ஒருத்தனை போய் எப்ப அடிப்போம், அது ஒருத்தனை போய் எப்ப கொல்லுவோம்? உண்மையிலே நம்ம வந்து குரோதத்தால் தாக்கப்படும் பொழுது, கோபத்தால் தாக்கப்படும் பொழுது ஒருத்தர் போய் அடிச்சிருந்தோம், கொன்னிருந்தோம். பகவான் ராமராக இருந்து, நரசிம்மராக இருந்து பலவிதமான அரக்கர்களை கொல்லும் போது இந்த பௌதிகவாதி நினைக்கிறான், நம்ம மாதிரி இந்த ஆளும் வந்து கோபத்துக்கு அடிமையாயிட்டார், நம்ம மாதிரி குரோதத்துக்கு அடிமையாயிட்டார்ன்னு நினைக்கிறான். ஆனா குரோதத்துக்கும் அவர் அடிமையாகல, கோபத்துக்கும் அடிமையாகல. பகவான் என்ன சொல்றாரு, எதனால மத்தவங்களை சொல்றேங்கிறாரு? எதா இதாகி தர்மசிய கிளானி பகுதி பாரத, இந்த அரக்கர்களை அழைச்சி பூலோகத்துல வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கொள்றேன் தவிர, மற்றபடி தனிப்பட்ட முறையில பகவானுக்கு வந்து யார் மேலையும் பெரிய விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது கிடையாது. விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவர் பகவான். உதாரணமாக ஸ்ரீமத் பாகவதத்துல அர்ஜுனன் வந்து அஸ்வத்தாமனை வந்து கொல்ல போறார். அதே நேரத்தில் கிருஷ்ணன் அங்க இருக்கிறார். கிருஷ்ணன் தான் சொன்னார் அர்ஜுனன்டா, அவன் விட்டுறாரு கொல்லு அப்படிங்கிற.
ஆனா கிருஷ்ணர் சொல்லக்கூடிய நேரத்துல அர்ஜுனன் உடனே கோபத்தோட அவர் கொல்ல போறான். காரணம், திரௌபதியுடைய உறங்கக்கூடிய ஐந்து குழந்தைகளை வந்து யார் பண்ணுறதா? அஸ்வத்தாமன் பண்ணுறான். உண்மையிலே அர்ஜுனன் வந்து பயங்கர கோபத்தோட போய் கொள்றான், அவரை போய் கட்டுறான். அவனுடைய கண்கள்லாம் வந்து நெருப்பு கக்குது, சுரப்பா மாறிடுது. கிருஷ்ணர் வேணும் கோபமா நடிக்க மாதிரி சொன்னாரு, அவனை விட்டார கொல்ல விடுகிறார். நான் கிருஷ்ணனுடைய கண்கள் சுகதேவ கோசாமி சொன்னார், அப்ப கூட வந்து அழகான தாமரை பூக்கள் மாதிரி மகிழ்ச்சியோட இருக்கு அப்படிங்கிறார். காரணம், நம்மளுடைய கண்கள்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், உணர்ச்சியை கண்டுபிடிச்சிடலாம். எதிரையுமே நம்மளுடைய உணர்ச்சியை வந்து மறைக்க முடியும், நம்முடைய கண்கள்ல மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்முடைய உணர்ச்சியை வந்து மறைக்கவே முடியாது. நம்முடைய கோபத்தையோ காமத்தையோ குரோகத்தையோ நம்முடைய கண்கள்ல மட்டும் மறைக்கவே முடியாது. காரணம், கிருஷ்ணன் இதுக்கு அப்பாற்பட்டவர். அதே போல இந்த பௌதிக உலகத்தில் ஆண் பெண் இன கவர்ச்சி வந்து பௌதிகமான ஜீவாத்மாவுக்கு கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கு வருது. வெளிப்படையான முறையில ஒரு ஆண் வந்து பெண்ணால் கவரப்படும் பொழுது, ஒரு பெண் வந்து ஆணால் கவரப்படும் பொழுது, கண்டிப்பாக அது வந்து ஆண் பெண் இணக்கவர்ச்சியால் ஏற்படக்கூடிய பற்றுதல் பாசம். இதற்கு செயற்கையான முறையில பௌதிக உலகத்தில் நம்ம என்ன சொல்றோம்? காதல், லவ் அப்படின்னு சொல்றோம். உண்மையில காதல் கிடையாது, லவ்னு எதுவுமே கிடையாது. சைதன்ய சரதாமிரதம் சொல்லுதே, காதல் அப்படிங்கக்கூடிய விஷயம், அன்பு அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து ஜீவாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேல மட்டும்தான் ஏற்படுத்த முடியுமே தவிர, பௌதிக உலகத்துல எந்த விதமான உடல் மேலையும், எந்த விதமான அழகான உடல் மேலையும் நம்ம வந்து காதலை ஏற்படுத்தவே முடியாது. இனக்கவர்ச்சியை தான் உண்டு பண்ண முடியும். நமக்கு அனுபவம் அதுதான், ஆண் பெண் இனக்கவர்ச்சி தான் நமக்கு அனுபவம். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் வந்து கோபியர் கூட நடனமாடும் பொழுது, கோபியரால் கவரப்படும் பொழுது கட்டுண்ட ஜீவாத்மா இதே தர்க்க ரீதியாக மீண்டும் எந்த விஷயத்துக்கு வாரா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நம்மளை போல வந்து இனக்கவர்ச்சியால் கவரப்பட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வாரா. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இனக்கவர்ச்சி எதுவுமே கிடையாது. இதனால கோபியரால் கவரப்பட்டார் பகவான், கோபியருடைய அழகால கவரப்படல, கோபியருடைய பெண் உடலால் அவர் கவரப்படல, அதுக்கு மாறாக கோபியருடைய உயர்ந்த பிரேம பக்தியால் வந்து கவரப்படுறார் பகவான். இதை சுகதேவ கோஸ்வாமி மீண்டும் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்றார், துவாரகாவில கிருஷ்ணருக்கு எத்தனை அரண்மனை இருக்குது? 16108 அரண்மனை. ஒவ்வொரு அரண்மனையிலும் ஒவ்வொரு ராணியர் இருக்கிறாங்க, அவ்வளவு அழகானவங்க. கிருஷ்ணர் ஒரே நேரத்தில் 16108 கிருஷ்ணராக மாறி ஒவ்வொரு அரண்மனை உள்ளுக்கும் போறாரு. ஒவ்வொரு அரண்மனையிலும் கிருஷ்ணருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க? 10 குழந்தைகள். அப்ப கிருஷ்ணவன் அந்த வீடுகளுக்கு உள்ளுக்கு போகும்போது இந்த அழகான பெண்கள் எல்லாருமே கிருஷ்ணரை வந்து தங்களுடைய அழகால் வந்து வசிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, தன்னுடைய கணவன். இப்ப கிருஷ்ணன் வந்து அவங்களுடைய அழகால் கவரப்பட்ட மாதிரி நடிக்கிறார். பகவான் வந்து உண்மையிலே நீ நல்லா எனக்கு சேவ் பண்ற, உண்மையிலே நீ அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், அந்த பெண்கள் வந்து அவ்வளவு அழகானவங்க, மன்மதனையே தங்களுடைய அழகால கவரக்கூடிய சக்தி உள்ளவர்களாக அந்த பெண்கள் இருந்த பொழுதிலும் கூட கிருஷ்ணர் வந்து அவங்களுடைய பக்திக்கு மயங்கி தன் பெண் பாவனைகள் தனக்கு பக்தி படணும்னு ஆசைப்படுறாங்கிறதுனால உலகத்துல எதற்கும் கவரப்படாத ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து உண்மையிலே அந்த பெண் அழகால கவரப்பட்ட மாதிரி நடிக்கிறார். உண்மையில வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து இதுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டவர். அதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காரியங்கள் எல்லாமே லீலைகள். நம்மளை மாறி வந்து சாதாரணமான செயல்கள் கிடையாது. நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நம்மளுடைய கர்மத்தாலையும் நம்மளுடைய பௌதிகமான விருப்பத்தாலையும் கலங்கப்பட்டவை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய செயல்கள் எல்லாமே உண்மையான அன்பால் கட்டுப்படப்படுவை. இந்த உலகத்துல சில நேரம் நமக்கு வந்து பசிச்சதுன்னா திருடுறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பசியால போய் வண்ண திருடல, அதுக்கு மாறாக கோபியருடைய பக்தியின் மூலமாக அவங்களுடைய வீட்டுல போய் வண்ண திருடுறாரு. இப்ப இந்த விஷயங்கள் புரிந்த பிறகுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சு ஒரு மனிதன் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? பக்தி பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு சாதாரணமான உதாரணம், வைஷ்ணவ கூட செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உண்மையான அன்பின் காரணமாக தவிர எந்த விதமான பௌதிகமான நோக்கத்தால் கிடையாது. உதாரணமாக ஒரு இளைஞன் இருக்கிறான், அந்த இளைஞன் வந்து ஒரு வைஷ்ணவ குரு வந்து பிரச்சாரம் செய்து முழுநேர பக்தனா மாத்திட்டாரு. நம்ம வைஷ்ணவ சித்தாந்தத்துல என்ன சொல்றோம்? அந்த ஆத்மா மேல கருணை வைத்து அந்த ஆத்மாவை வந்து பௌதிக சம்சாரத்திலிருந்து கரையேற்றி விட்டுக்கிறார் அந்த குரு, அன்பின் மூலமாக கருணையின் மூலமாக நம்ம சொல்றோம். ஆனா சாதாரணமான பௌதிகவாதிகளை எப்படி புரிஞ்சுக்கிடுவான்? ஏக்கத்துக்கு ஆள் செத்துட்டாருப்பா, அது அப்படிதான் சொல்லுவான். காரணம், இந்த வைஷ்ணவன் வந்து அந்த காரியத்தை எந்த விதமான உணர்வுல வந்து செஞ்சான் அப்படிங்கக்கூடிய புரியக்கூடிய விஷயம் வந்து பௌதிகவாதிக்கு கிடையாது. பகவானுடைய லீலைகளை எப்படி புரிய முடியாதோ அதே போல வைஷ்ணவனுடைய குணங்களையும் காரியங்களையும் கூட வந்து சாதாரணமான மனிதனால வந்து புரிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக வைஷ்ணவர்களை வந்து பொதுவாக வந்து மக்கள் செய்யக்கூடிய குறை, முக்கியமாக முழுநேர பக்தர்களை சொல்லக்கூடிய குறை வந்து, உங்களுக்கு குடும்பம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு கோயில வந்து சும்மா உட்காந்துட்டீங்க. இப்ப ஸ்ரீலா கோபால்ட அமெரிக்கா ஒருத்தர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சும்மா வந்து பக்தின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உடனே பிரபா சொல்லார், ஹூ செட் லைக் தட், யாரு சொன்னா நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒரு நாள்ல வந்து 22 மணி நேரம் நான் உழைக்கிறேன். நீ எத்தனை மணி நேரம் உழைக்கிற? 8 மணி நேரம், 10 மணி நேரம், நான் 22 மணி நேரம் உழைக்கிறேங்கிறாரு பகவான். அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 22 மணி நேரம் ஒரு ஆன்மீகவாதி எதுக்கு உழைக்கணும்? எல்லாத்தையும் விட்டு போய் சும்மா உட்காந்துட்டானே. தேவைப்பட்டதுலாம் சும்மா வரும், அரிசியும் பருப்பு தான், எதுக்கு போய் இப்படி உட்காந்துருக்காங்க? வைஷ்ணவர்கள் வந்து பல விதமான செயல்களை ஈடுபட்டிருக்காங்க கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்துவதற்காக. அப்ப இந்த விதமான சேவைகள் செய்வதற்காக தான் நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போனோம். அதான் ஆன்மீக உலகத்துடைய உள்ள லீலையுடைய பேர் வந்து நித்திய லீலா. நித்திய லீலானா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் இருக்கு. காலையில் அவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே யசோதாவோ நந்த மகாராஜாவோ வேலையாட்கள் மூலமாக அவருக்கு பல் விளக்குறதுக்கு வந்து ஆள் அனுப்புறாங்க. பல் விளக்குறார். அடுத்து கிருஷ்ணருக்கு வந்து வெந்நீர் போட்டு குளிக்கிறாங்க. யசோதா நறுமண பருப்போட குளிக்கிறார். கிருஷ்ணரை வந்து அலங்காரப்படுகிறார்கள். காரணமாக அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணுவதற்காக அவருடைய நண்பர்கள், எல்லா நண்பர்களும் பத்ரா, சுபாலா, சுதாமா எல்லாரும் வந்து அவர் அலங்கரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யசோதா வந்து பல விதமான உணவுப் பொருட்களை வந்து தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதை உண்ணுறார் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்து பசுக்களை மேய்க்கக்கூடிய லீலைகளுக்கு அவர் போறார். அங்க வந்து விருந்தாவனத்தில் உள்ள பசுக்களை மேய்க்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய நண்பர்களோட பல விதமான லீலைகளில் ஈடுபடுறார், விளையாட்டுகளில் ஈடுபடுறார். மதிய நேரத்தில் வந்து யமுனை நதி கரையிலேயோ ஒரு மரத்தின் அடிகளையோ நண்பர்களோட சேர்ந்து ஓய்வெடுக்கிறார். மாலையில வந்து மீண்டும் திரும்புகிறார், நீராடுறார், தாய் கொடுக்கக்கூடிய உணவு வந்து உண்றார். அவருடைய லீலைக்கு முடிவில்லை. மீண்டும் என்ன பண்றார்? இரவுல வந்து கோபியரோட நடனமாடுறதுக்காக லீலை பண்றார். நித்திய லீலை 24 மணி நேரமும் இந்த லீலை வந்து தொடர்ச்சியான முறையில் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் கூட இந்த லீலை முடிக்கிறதே கிடையாது. அதேபோல் அவருடைய வாழ்க்கையில 120 வருடங்கள் வாழக்கூடிய நேரத்திலையும் அவர் கிருஷ்ணலோகத்தில் தேவகிக்கு மைந்தனாக பிறக்கக்கூடிய நேரத்திலிருந்து கடைசியில் வந்து பல விதமான அறக்கர்களை ஒழித்து மகாபாரத போரத்தில் ஈடுபட வரைக்கும் இந்த நிலையில நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் கூட வந்து நிக்கிறது கிடையாது. இப்போ ஒரு மனிதன் வந்து எப்ப முக்தி அடையலாம்ங்கிறத வந்து போன ஸ்லோகத்தில் சொல்றார். 24 மணி நேரமும் ஒரு மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள்ல கிருஷ்ணனுடைய நாமத்திலேயோ கிருஷ்ணனுடைய லீலையிலேயோ கிருஷ்ணனுடைய உருவத்திலேயே தியானம் இருக்கணும், சிந்தனை இருக்கணும். அப்பந்தான் வந்து ஒரு மனிதன் வந்து பௌதிக கலங்கங்களிலிருந்து மாயையிலிருந்து விடுபட முடியும். லீலா ஸ்மரணம், எப்பவும் கிருஷ்ணனுடைய லீலையை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப கிருஷ்ணன் என்ன பண்றார்? கிருஷ்ணன் எவ்வளவு அழகா சாப்பிடறார், கிருஷ்ணன் எவ்வளவு அழகா தன்னுடைய தலையில வந்து பூ வைக்கிறார், கிருஷ்ணன் எவ்வளவு அழகா தன்னுடைய தலையில வந்து தலப்பாக கட்டுறார், கிருஷ்ணன் எவ்வளவு அழகா தன்னுடைய இடுப்புல வேஸ்டி கட்டுறார், எவ்வளவு அழகா தன்னுடைய நண்பன்கள் கூட விளையாடுறார், கிருஷ்ணன் வந்து தன்னுடைய நண்பன் கூட எப்படி ஜோக்கடிக்கிறார், தன்னுடைய அண்ணனை எப்படி சீண்டி விடுறார், பசுமாடுகளை எப்படி மேய்க்கிறார். ஒவ்வொரு நொடியும் வந்து கிருஷ்ணனை பத்தி லீலையை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து இந்த மாயிலிருந்து நம்ம விடுபட முடியும். அதற்கு மாறாக லீலா ஸ்மரணத்துக்கு பதிலாக நமக்கு இப்ப என்ன ஸ்மரணம் இருக்கு? மாயா ஸ்மரணம் இருக்கு. எலெக்ஷன் எப்ப வரும், எந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும், எப்ப பட்ஜெட் வரும், எப்ப வந்து நம்மளுடைய ஃபேமிலியில என்ன பண்ணலாம், நம்மளுடைய குழந்தைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்க்கலாமா, யூனிவர்சிட்டியில கொண்டு போய் சேர்க்கலாமா, எப்ப பார்த்தாலும் நமக்கு வந்து மாயா ஸ்மரணம் தான் இருக்கு தவிர லீலா ஸ்மரணம் இல்லை. அப்ப இந்த லீலா ஸ்மரணம் செய்தி எப்படி அடையிறது? இந்த லீலா ஸ்மரணம் நிலையை அடையாத பட்சத்திற்கு மாயிலிருந்து நீ விடுபடவே முடியாது. மாயை வந்து ஒவ்வொரு நேரமும் தன்னை பற்றி நினைவு கொடுத்துட்டு இருக்கு. கிருஷ்ண பத்தி தான் நினைக்கல, நான் எவ்வளவு அழகா இருக்கேன், என்ன பத்தி நீ நினைப்பு சொல்லுது, பல விதமான விஷயங்கள் நான் உனக்கு வச்சிருக்கேன், என்ன பத்தி நான் அப்படி சொல்லுது. அப்ப அந்த ஸ்டேஜை எப்படி அடைகிறது? அதான் பக்தி ரசாமரத்துல இருந்து சிறில புரோபாதர் வந்து இந்த பொருளுரையை அழகான முறையில் எழுதினார். ஆதவ் ஸ்ரத்தா மிக மிக முக்கியமான விஷயம். முதல்ல வந்து வைஷ்ணவர்கள் மேல பக்தி மேல உனக்கு நம்பிக்கை வருது. இது உண்மையிலே நல்ல விஷயம், இது பண்ண வேண்டிய விஷயம்னு ஒரு நம்பிக்கை வருது, ஒரு உறுதி வருது. இதே எல்லாருக்கும் வரல, அப்படித்தானே? நூத்துல ஒருத்தர் தான் உட்காந்து கிளாஸ் கேட்கறதுக்கே தயாரா இருக்கிறாங்க. ஆதவ் ஸ்ரத்தா, அந்த ஸ்ரத்தையை வந்து ஒரு மனிதன் எங்க கொண்டு போகுதுன்னா சாது சங்கா பக்தர்கள் கூட வந்து நட்புறவை உண்டு பண்ணது. இந்த நட்புறவு வந்து மிக 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 முக்கியமானது. வைஷ்ணவருடைய சங்கத்துல வைஷ்ணவருடைய நட்புணர்வுல தான் நம்ம பக்தியை வளர்த்துக்கிட முடியுமே தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது. அதான் அந்த வைஷ்ணவ ரிலேஷன்ஷிப், பக்தர்கள் உறவு வந்து மிக மிக முக்கியமானது. அப்ப இந்த பக்தர்களுடைய சங்கத்துக்கு நம்ம வரும்பொழுது பக்தர்களுடைய சங்கத்துல பல விதமான விஷயங்கள் பக்தர்கிட்ட நம்ம கத்துக்கிடுறோம். ஜபம் செய்யறது எப்படி, பஜனை செய்யறது எப்படி, இந்த வைஷ்ணவ தத்துவங்களுடைய நுணுக்கங்கள் எப்படி, கிருஷ்ணனுடைய குணங்கள் என்ன, கிருஷ்ணனுடைய லீலைகள் என்ன, கிருஷ்ணன் நம்மகிட்ட எதை விருப்பப்படுறார், குருனா என்ன, தீக்ஷா குருனா என்ன, ஜபம்னா என்ன, வேதங்கள்னா என்ன, மாயைனா என்ன அப்படிங்கறத வந்து எல்லாம் யாத்திரமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வைஷ்ணவனுடைய வாழ்க்கை குருட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஒன்னு தீக்ஷா குருட்ட இருந்து, அது சிக்ஷா குருட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சிக்ஷா குருக்கள் பல பேர் வந்து நமக்கு பல வைஷ்ணவர்கள் வந்து நமக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பல சிக்ஷா குருக்கள் இருப்பாங்க, ஆனா தீக்ஷா குரு ஒருத்தர் தான் இருப்பார். இப்போ வைஷ்ணவர்கள் கூட நமக்கு உறவு சரியான முறையில் எல்லா விஷயத்துக்கு நம்ம நம்பிக்கை இல்லாத விஷயத்துக்கு நம்ம விஷயத்தை கேட்கவே மாட்டோம். ஏதோ இவன் சாமியார் சுமாக்கம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, வைஷ்ணவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ மீண்டும் அர்த்த நிலை வருது. இதுல நல்ல சிக்ஷா குருவும் நமக்கு தெரிந்த ஒரு உறுதியான ஆன்மீக நிலையில உறுதியான முறையில் இருக்கக்கூடிய ஒரு குருவை வந்து தீக்ஷா குருவா நம்ம ஏற்றுக்கிடுவோம். தீக்ஷா குரு தான் ஃபர்ஸ்ட் சிக்ஷா குரு. அப்போ அந்த தீக்ஷா குரு வந்து நம்ம என்ன பண்றாரு அப்படின்னாக்க வந்து இன்னும் பக்தியை வந்து சரியான முறையில பிராக்டிக்கல் ரீதியாக செய்யறதுக்கு கத்து கொடுக்குறாரு. இந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். நம்ம பக்தியில ஒவ்வொரு நேரம் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கிறார். மிக மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய இதயத்தினோட அனர்த்தங்களை வந்து சுட்டி காமிக்கிறார். நம்ம பக்தி சரியான முறையில பண்ணிருந்தா நமக்கு கருணையை கொடுக்கிறார். தவறான முறையில பண்ணிருந்தா நம்ம வந்து தண்டிக்கிறார், நம்மள திட்டுறார். அப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து என்னவாகுது, நம்ம வந்து பக்தியை வந்து இன்னும் சரியான முறையில பண்ண ஆரம்பிக்கும் போது நம்முடைய இதயத்துல உள்ள தவறான எண்ணங்கள், அனர்த்தங்கள், பௌதிகமான விருப்பங்கள், காமம், குரோதம், மதம், மாத்திரியம், லோபம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம குருட்ட போய் சன்னாகி அடைகிறோமோ, எந்த அளவுக்கு குருடைய உபதேசத்தை சரியான முறையில கடைபிடிக்கிறோமோ, அந்த அளவிற்கு வந்து சிறிது சிறிதாக பௌதிகமான குணங்கள் எல்லாமே போக ஆரம்பிக்கும். இந்த பௌதிகமான குணங்கள் முழுவதும் போகிறதுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆகும், பல வருடங்கள் ஆகும். காரணம், பல கோடிக்கணக்கான வருடங்கள் இந்த பௌதிக உலகத்தில் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், பக்தி இல்லாம அயோக்கியனா வாழ்ந்திருக்கிறோம், பலவிதமான அசிங்கமான குணங்களை வாங்கி நம்முடைய முதுகலையும் மண்டைகளையும் ஏற்றி வச்சிருக்கிறோம், இதயத்திலையும் ஏற்றி வச்சிருக்கிறோம். இதை விடுறது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் காரியம் கிடையாது, பல வருடங்கள் ஆகலாம் இந்த விஷயங்களை வந்து விடுவதற்கு. மீண்டும் 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 முயற்சி செய்தே தான் திருநாதபி சூனி செய்யணும். பணிவோடு இருந்து, சிரத்தையோடு இருந்து மீண்டும் மீண்டும் நம்முடைய இதயத்தை வந்து சுத்தப்படுத்த முயற்சி பண்ணும் போது குருவுடைய கருணையின் மூலமாக சிறிது சிறிதாக நம்முடைய இதயத்தில் வந்த களங்கங்கள்லாம் விடுபடுது. இந்த களங்கங்கள் எல்லாம் விடுபட்டதற்கு பல காலங்கள் ஏற்பட்ட பின்புதான் உண்மையிலேயே பக்தியில வந்து உண்மையான நிஷ்டா, உறுதி வந்து நமக்கு வந்து வருது. அது வரைக்கும் நமக்கு உறுதி கிடையாது. ஒரு நாள் சண்டே கிளாஸ் அட்டன் பண்றது, ஒரு மாசம் லீவ், அதுக்கப்புறம் ஒரு நாள் சண்டே கிளாஸ், ஒரு நாள் மங்களாரதி, அதுக்கப்புறம் ஒரு மாசம் லீவ், அப்புறம் அடுத்த மங்களாரதி, ஒரு நாள் 16 மாலை, அடுத்த நாள் ஒரு மாலை, ஒரு நாள் பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்து சாப்பிடுறது, அடுத்த நாள் பக்கத்து கடையில புரோட்டா சாப்பிடுறது, ஒரு நாள் கோயிலுக்கு வேஸ்ட் சட்டா நாமம், அடுத்த நாள் பேண்ட் ஷர்ட் மாடர்ன் ட்ரெஸ். இன்னும் உறுதி கிடையாது, நிஷ்டா கிடையாது. ஒரு நாள் பக்தர்களை பத்தி புகழ்ந்து பேசுறது, அடுத்த நாள் அவனெல்லாம் வேலையை உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. ஒரு நாள் நம்ம குருதேசியை வாங்கணும்னு உறுதியோட இருக்கிறது, அடுத்த உறுதி இல்லாம அப்படி உட்கார்ந்துருக்கிறது. காரணம், நமக்கு நிஷ்டா இல்லை, உறுதி இல்லை. 10 வருடங்கள் பக்தி பண்றது, அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்ல, மூட்டை கிட்ட வீட்டுக்கு ஓடிடுறது. காரணம், நம்ம நிஷ்டா பொசிஷனுக்கு வரல. நிஷ்டா உண்டவரவே அசைக்க முடியல, உறுதி ஆயிட்டான். எந்த சூழ்நிலையும் பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்றான், எந்த சூழ்நிலையும் மங்களாரதி வரான், எந்த சூழ்நிலையும் நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடுறான். இதெல்லாம் நியமங்களை வந்து கடினமான முறையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ருசி வருது, இயல்பான ருசி வருது. அது வரைக்கும் நம்ம வந்து மனதை வந்து கட்டுப்படுத்தி இந்த நியமங்களை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஓ, நம்மளுடைய குரு சொல்லிட்டார் மங்களாரதி அட்டன் பண்ணணும், பிரபா சொல்லிட்டார் 16 மாலை ஜெபம் பண்ணணும், நம்மளை அவங்க திட்டுவாங்க, அதனால கோயிலில் சேவை பண்ணி ஆகணும், இப்படி நினைச்சு பண்றோம். நிஷ்டாவை தாண்டி ருசியை வந்த உடனே யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு வந்து 22 மணி நேரம் உழைத்திருந்தாலும் கூட கரெக்டா மங்களாரதி நேரத்தில் கரெக்டா நீ எந்திரிச்சு வருவா. காரணம், உனக்கு மங்களாரத்தில் உண்மையிலேயே வந்து சுவை கிடைச்சிட்டு. நேற்று ஃபுல்லா நைட்டு ப்ரீச்சிங் போயிட்டு 11 மணிக்கு தான் வந்தேன் பிரபு, இன்னைக்கு காலைல ஸ்டாண்டிங் நான் பண்ண மாட்டேன் சார், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் தான் பண்ணுவேன். காரணம், உனக்கு இன்னும் ருசி வரல, நமக்கு வந்து இன்னும் மாயோடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த நேரத்தில் காலையில் ஜெப பீரியட் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் ஸ்டாண்டிங் பண்ணுவோம். யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, காரணம் ஏற்கனவே அந்த விஷயத்தில் வந்து ருசி கிடச்சிட்டு. அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்பி வரேன், டயர்டாகி அம்மா வந்து ஹல்வா வாங்கி வச்சிருக்கிறாங்க வேண்டாம்னு சொல்லுவோமா, அந்த நேரம் கூட நம்ம சாப்பிடுவோம். காரணம், அந்த விஷயத்தில் நமக்கு வந்து ருசி இருக்கு பௌதிகமான விஷயத்தில். ஆனா ஆன்மீகமான விஷயத்துல அந்த ருசி இல்ல, அந்த ருசியே அப்பதான் வருது. அந்த ருசிக்கு அப்புறம் வந்து அந்த ருசியை தாண்டி நீ நேரான முறையில போகும்போதுதான் பகவான் மேல வந்து கொஞ்சம் அன்பு வர ஆரம்பிக்கு. அது பேர் தான் வந்து பாவம். இந்த பாவம் நிலைக்கு போற வரைக்கும் உன்னை வந்து உண்மையிலே நீ வந்து மிக சிரத்தையான முறையில உறுதியான முறையில இருந்தாதான் போய் சேர முடியுமே தவிர, இல்லைன்னா வந்து மீண்டும் திரும்பி வந்துடுவா. 10,000 பேரு சாதனா பக்தியில வந்து முயற்சி எடுத்தோம்னா அதுல ஒருத்தனா அந்த பாவத்தை போய் சேரும். அதுக்கு சின்ன கேஸ்கள்லாம் வந்து சொன்னால வந்து அடிபடும். காரணம், இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அது வரைக்கும் போய் சேரணும். மிக நீண்ட ஸ்டேஜ், எல்லா விதமான இன்பங்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் தாண்டி போய் சேரணும். பாவத்துக்கு போன பிறவே உனக்கு மாயை மேல பத்துதலே வராது. அது குறைக்கும் எந்த நேரத்துல கூட வரலாம், நீ முன்னேறி இருந்தாலும் கூட சில நேரங்களில் மாயை மேல பத்துதல் வந்துடலாம். ஒரு 20 வருடங்கள் கழிந்து கூட திடீர்னு உனக்கு தோணலாம், கருப்பூசம் எடுத்து படிச்சு பார்க்கலாமே, நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பார்க்கலாமேங்கிற எண்ணம் கூட வந்துடலாம். ஆனா பாவம் நிலைமைக்கு போன பிறவே உனக்கு உண்மையான காதல் பகவான் மேல வந்துட்டதன் காரணமாக எந்த விதமான பௌதிகமான பொருட்கள் மேலே வந்து உனக்கு வந்து பத்துதல் வராது. மாயை வந்து உன்னை பிடிக்க முடியாது. சாதாரணமான பௌதிகமான விஷயங்கள் மேல உனக்கு பத்துதலே வராது. உன்னை வந்து உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல்கிற விஷயத்தை காமிச்சு மாயை மயக்கவே முடியாது. ஆனா இந்த பாவம் நிலைமைக்கு போனவங்க கூட நம்ம கவனமாக இருக்கணும். அப்பவும் வைஷ்ணவராதம் பண்ணோம்னா மீண்டும் பக்தி இருக்கிற ஒன்று. அதனால வைஷ்ணவராதத்துல அப்பவும் கூட போய் கவனமா இருக்கணும். பாவம் நிலையை போகும்போது நம்ம வந்து மாயை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒத்தையில போனானாக்க என்னை மாயை அட்டாக் பண்ணிருமோ, அல்லது வீட்டுக்கு போனா என் அம்மா அப்பா பிடிச்சிருவாங்களோ, அல்லது வந்து இந்த இடத்துக்கு வந்து புக் டிஸ்கிரிப்ஷன் பண்ண போனாக்க வந்து அங்க மாயை அசிங்கமான விஷயங்கள் என்ன தாக்குமோ, நீ நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் வந்து உன்னை மாயை வந்து மயக்கவே முடியாது. ஆனா வைஷ்ணவராதம் பண்ணும் போது பாவத்துக்கு பேர்னாலும் கூட உன வந்து மீண்டும் வந்து சாதாரணமான பௌதிகமான தளத்துக்கு கொண்டு வந்துடும். அதனாலதான் இருக்கையிலே மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் வைஷ்ணவ பக்தியில வந்து வைஷ்ணவ அபராதம். அடுத்து பாவத்தை தாண்டி நீ பிரேமத்துக்கு போற. பிரேமத்தை வந்து இந்த பௌதிகமான உடல்ல எந்த ஒரு மனிதனும் அனுபவிக்கவே முடியாது. பிரேமம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த பௌதிகமான உடல்ல யாருமே அனுபவிச்சு பார்க்கவே முடியாது. பிரேமம் வேணும்னா ஆன்மீக உடலுக்கு போயாகணும். இப்ப பாவத்தை தாண்டி ஒரு மனிதன் பிரேமத்துக்கு போகக்கூடிய நேரத்துல பகவானுடைய அண்டரக சக்தியின் மூலமாக, ராதையுடைய கருணையின் மூலமாக, பலராமருடைய கருணையின் மூலமாக நம்முடைய உடல் வந்து தானாகவே ஆன்மீகமயமாக மாறிடுது. ஆன்மீக உடலா வந்து மாறிடுது. வெளிப்படையா பாக்குறதுக்கான பௌதிகமான உடலா இருக்கலாம், ஆன்மீகமான உடல், அந்த உடல்ல வந்து எந்த விதமான பௌதிகமான களங்கங்களுமே கிடையாது. முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வுங்கிற ஒரு குணம்தான் அந்த பிரேமம் தான் இருக்கு. அந்த பிரேமத்துலதான் உண்மையிலே கிருஷ்ணருக்கு பக்தி செய்ய முடியும். அந்த பிரேம பக்தியை தான் கிருஷ்ணர் நேரடியான முறையில ஏத்துக்கிறாரே தவிர, நம்ம இப்ப பண்ணக்கூடிய பக்திய நம்முடைய குரு தான் ஏத்துக்கிறார், கிருஷ்ணர் ஏத்துக்கிறார். நம்மளுடைய பக்தியை கிருஷ்ணருக்கு நேரடியான முறையில இப்ப நைவேத்தியம் பண்ணவே முடியாது. நான் சமைச்சேன் கிருஷ்ணர் சாப்பிட்டார், நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. நம்ம நம்மளுடைய குருக்கு நைவேத்தியம் பண்றோம். நம்முடைய குரு ஸ்ரீல பிரபாதருக்கு நைவேத்தியம் செய்தார், ஸ்ரீல பிரபாதர் வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கு நைவேத்தியம் செய்தார், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் கோஸ்வாமிகளுக்கு நைவேத்தியம் செய்யறாங்க, கோஸ்வாமிகள் பஞ்சதத்துவத்துக்கு நைவேத்தியம் பண்றாங்க, பஞ்சதத்துவம் ராதாகிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்றாங்க. அப்படிதான் அது போய் சேர்றதே தவிர நேரடியான முறையில் இப்போ உன்னுடைய பக்தியை கேட்டு கிருஷ்ணன் ஏத்துக்கிடவே மாட்டார். காரணம், பிரேமங்கிற நிலைமையை நீ அடையணும். அந்த பிரேம பக்தி தான் சுத்த பக்தி. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தயவு செய்து பொறுமையாக மீண்டும் 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 முயற்சி செய்யணும். அந்த பிரேம பக்தி ஸ்டேஜுக்கு வரும்போதுதான் நீ வந்து என்ன பண்ண முடியும், கிருஷ்ணரை வந்து எப்பவும் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்க முடியும், கிருஷ்ணரை வந்து ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். லீலா ஸ்மரணம் அப்பதான் வருது. இப்ப ஒரு நியூஸ் வந்தது, கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்னால வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து ஒரு அரசாங்க அலுவலகத்துல உயர் அதிரியாக வேலை பார்த்த சுப்பிரமணியன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் உண்மையிலே கோபி ஆயிட்டேங்கிறார். அவர் ஒரு சரியான கிழவன். அவர் என்ன பண்றார், கோபியர் மாதிரி தன்னை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் அலைகிறார். எஸ்பி அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. கோபியாக மாறுது, கோபியாக மாறணும்னா உண்மையிலே இந்த பிரேம பக்திக்கு பேர்க்கணும். பிரேம பக்தியில போய் உண்மையிலே உனக்கு கோபியர் பாவனை வந்திருக்கணும். சேலையை தலையில சுத்திக்கிறதுனால உன்னால பிரேம பக்திய அடைய முடியாது. பிரேம பக்தி அடைந்த உடனே குணநலங்கள் என்னங்கிறத மீண்டும் பக்தி ரசாமிரதம் சொல்லுது. அவனுடைய குணநலங்கள் என்ன, ஒரு நொடியை கூட அவனால வந்து கிருஷ்ண சிந்தனை விட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் கிருஷ்ண நினைச்சு உருகுவான். லேசான காரியம் கிடையாது. இதே மாதிரி பல விதமான ஏமாற்றாளர்கள் வந்து இந்திய கலியுகத்தில் இருக்கிறாங்க. அதுல முக்கியமாக வந்து விருந்தாவனத்தில் மதுராவில் இருக்கிறாங்க. நான் பிரேம பக்திக்கு போயிட்டேன், நான் கோபியரா மாறிட்டேன், நான் கோபுரா மாறிட்டேன், எனக்கு உண்மையிலே கிருஷ்ண கனவுல வந்தார். சில பெண்கள் உண்மையிலே கிருஷ்ண கனவுல வந்து என்னை காப்பாத்தினார், திரௌபதியை காப்பாத்தின மாதிரி. அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. கிருஷ்ணன் வந்து திரௌபதியை தான் காப்பாற்ற வர, நம்மளை காப்பாற்ற வர மாட்டார். கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை தான் காப்பாற்ற வர, நம்மளை நேரடியாக காப்பாற்ற வர மாட்டார். காரணம், நம்மளுடைய அன்பு இன்னும் அந்த அளவிற்கு கிருஷ்ணனுடைய இதயத்தை நேரடியாக போய் படக்கூடிய அளவிற்கு இல்லை. அந்த உயர்ந்த பிரேம ஸ்டேஜ்ல உண்மையிலே நம்மளால லீலா ஸ்மரணத்தை பண்ண முடியும். அதுக்கு சில உதாரணங்கள் நம்மளால பார்க்க முடியுது. உதாரணமாக குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் சேர நாட்டுடைய அரசனாக இருக்கார், கேரள நாட்டுடைய அரசனாக வந்து இருக்கிறார். அவருக்கு வந்து வைஷ்ணவர்கள் வந்து அவருடைய அரண்மனையில என்ன வாசிக்கிறாங்க, ராமகதை. அவர் ராமபக்தர், ராமருடைய கதையை வந்து வாசிக்கிறாங்க. இப்ப ராமருடைய கதையை வந்து அந்த அளவுக்கு மனசார கேட்கிறார். ராமருடைய கதைகளை வந்து இலங்கைக்கு வந்து ராவணன் வந்து சீரையை கடத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ராமர் வந்து மிகப்பெரிய சேனையோடு அவரு லங்காபுரிய தாக்கத்துக்கு போறார் அப்படிங்கிற செய்தியை அவர் கேள்விப்பட்ட உடனே வந்து அவர் எதையுமே கேட்கல, பக்கத்தில் உள்ள வைஷ்ணவர்களுக்கெல்லாம் மறந்துட்டார். நேரே போனார் அரண்மனைக்கு, தன்னுடைய அரசாங்க பதவி எடுக்கக்கூடிய இடம் அரியணைக்கு போனார். உடனே தன்னுடைய படைத்தலைவரை கூப்பிட்டார். இப்பவே படைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே ஏன்பினாலவா அப்படின்னார். அவன் சொல்றது கூட அவர் கேட்க தயாரா இல்ல. அரசர் சொன்னதுனால படைகள் எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டாங்க. மீண்டும் படைகளோட எங்க வரைக்கும் போயிட்டார், அவர் சேது சமுத்திரம் வரைக்கும் போயிட்டார், கடல் வரைக்கும் போயிட்டார். அவருக்கு அது வரைக்கும் லீலா ஸ்மரணம், அவருக்கு என்ன நடக்குங்கிறதே தெரியாது. ஆக்சுவலா அங்க போன பிறகு அமைச்சர்கள் வந்து அவரை கொஞ்சம் அமைதிப்படுத்தின பிறகு ஒரு நிகழ்ச்சியில வந்து பகவான் ஸ்ரீ ராமரே வந்து சில தூதரர்கள் அனுப்பி அவர்கிட்ட சொன்னார், என்னுடைய பக்தனே, உண்மையிலேயே அந்த லீலையை முடிஞ்சு நான் என்ன பண்ணிட்டேன், இப்ப வந்து அயோத்தியாபுரிக்கு வந்து பல காலங்களாக மாறிட்டு, ஆனா நீ வந்து இலங்காபுரிக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, கடல் உள்ளுக்கு நுழைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்மரணம் வருது, ஓஹோ லீலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இன் தட் வே வி ஹவ் டு கம்ப்ளீட்லி அப்சர்வ் இன் கிருஷ்ண லீலா. அந்த அளவுக்கு கிருஷ்ண லீலையில வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க மூழ்கணும். பகவானுடைய நாமத்தை கேட்கும் போது ஜபம் பண்ணும் போது அந்த அளவுக்கு மூழ்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனை லீலா ஸ்மரணம் நாம ஸ்மரணம் இருக்கணும். நமக்கு அந்த மாதிரி இல்ல, நம்மளும் பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணும்போது உண்மையிலே ஒரு மயக்க நிலைமைக்கு பேர் தான். இந்த மயக்க நிலை வந்து லீலா ஸ்மரணத்தால வர்ற முக்குணங்கால தமோ குணத்தால வருது. ஹரே கிருஷ்ணா, பத்து நிமிடங்கள் ஹரே கிருஷ்ணா வராது. லீலா ஸ்மரணத்துக்கு நீ போல, மாயா ஸ்மரணத்துக்கு நீ போற. ஆச்சாரியர்களும் அந்த மாதிரி போறாங்க. உதாரணமாக ஸ்ரீல பிரபாதர் கோரக்பூர் நகரத்துல வந்து ஜெயராதா மாதவ பாட்டு பிடிக்கும் போது 5 நிமிடங்கள் சிறுவர் பிரபாகர் பாட்டு அப்படி நிப்பாட்டிருந்தார். எங்க போனாரோ அவருக்கே தெரியாது. காரணம், உண்மையான லீலா சொன்னதுக்கு அவர் போறார். பேட்டு வந்து மீண்டும் வந்து பக்தர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறார், தயவு செய்து வந்து என்ன தப்பா எடுத்துக்கிட்டாங்க. காரணம் வந்து லீலாஸ்மரணத்துக்கு போகும்போது மிக மிக கவனமாக இருக்கணும். சாதாரணமான பௌதிகவாதிகள் வந்து சைதன்ய மகாபிரபு சொல்றார், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான் ராமானந்த ராய் வந்து இந்த லீலையை வந்து சுமரணம் பண்றதுல வந்து மிகப்பெரிய பக்தர். பகவானுடைய ரசத்தை வந்து ரசிக்கிறதுல இப்ப ராமானந்த ராய் வெளிப்படையான முறையில் சாதாரண சூத்திரன், அப்கோர்ஸ் அவர் வந்து அரசாங்க அதிகாரியா இருக்கா. இப்ப ராமானந்த ராயை வந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோதாவரி நதிக்கரையில வந்து சந்திக்கும் பொழுது சைதன்ய மகாபிரபு ராமானந்த ராய் கட்டி பிடிச்ச உடனே அவருக்கு லீலாஸ்மரணம் வந்துருது, உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் மறந்துடுறார். ரெண்டு பேருடைய உடலையும் வந்து மயக்கூச்சால வருது, உண்மையிலே கண்ணில் இருந்து கண்கள் கண்ணீர் வர ஆரம்பிக்குது. இப்போ சுத்திலாம் பெரிய பெரிய பிராமணர்கள் வேதங்களை படிச்சவங்க அங்கே நிற்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, என்ன ஒரு சாதாரணமான சத்திரியன் சூத்திரன் கவர்மெண்ட்ல வந்து ஒரு வேலை பார்க்குறவன், இவனுக்கு வந்து ஒரு சன்னியாசியை கட்டி பிடிச்சவனே இந்த அளவுக்கு அன்பு வருவான்னு யோசிக்கிறாங்க. காரணம், சாதாரணமாக பிராமணனாக இருப்பதனால நீ இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. சாட்சாத் பகவான் கருணையை வாங்கி சுத்தபக்தனா மாறினா தான் அந்த விஷயம் புரியும். உடனே வந்து சைதன்ய மகாபாகவ பாக்குறாரு, இந்த பசங்க மகாபாகவத பக்தனுக்கு வந்து அனாவசியமான முறையில் அபராதம் பண்றாங்கனால சைதன்ய மகாபாகவ ஒன்னு தெரியாத மாதிரி சாதாரண நிலைமைக்கு வந்துருந்தாரு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் லீலாஸ்மரங்கள் மிக மிக உயர்ந்தவை, சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. சிறில பிரபாகர் சென்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்துல ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய வீட்டுல தங்குறாரு. அந்த செல்வந்தர் வந்து தினசரி வந்து அவர்கிட்ட கேட்கிறார், தயவு செய்து எனக்கும் என்னுடைய மனைவிக்கு மட்டும் கிருஷ்ணனுடைய ராசலீலையை பற்றி சொல்லிக் கொடுங்க பிரபு அப்படிங்கிறார். மகாராஜ் சொல்லிக் கொடுங்க மகாராஜ், எனக்கு கண்டிப்பா கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கிறார். பிரபாகர் சொல்றார், சாதனா பக்தியை கடைபிடித்து இதயத்தில் உள்ள அனர்த்தங்கள்லாம் போய் கிருஷ்ணனை பற்றி முழுமையான முறையில் புரிந்து கொண்ட பிறகுதான் நீ என்ன பண்ணணும், கிருஷ்ணனுடைய ராசலீலையை பற்றி புரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணணும். அது வரைக்கும் நீ புரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணாத, நீ வந்து கிருஷ்ணனை பற்றி தவறான முறையில் புரிஞ்சிருவ, சாதாரணமான ஒரு காதல் விஷயங்களை மாதிரி புரிஞ்சிருவ அப்படிங்கிறார். தினசரி அவர் போய் கேட்கிறார், சில பிரபா கலேசர் சொல்றார், யூ ஆர் குவாலிஃபைட் டு ஹியர் கிருஷ்ணன் இல்லா, பட் ஐ ஆம் நாட் குவாலிஃபைட் டு ஸ்பீக் கிருஷ்ணன். உனக்கு கிருஷ்ணன் கேட்கறதுக்கான தகுதி இருக்கலாம், எனக்கு ஆச்சாரியர் என்ன சொன்னாங்க எனக்கு தகுதி இல்லாத பேசுறதுக்காரங்கிற. காரணம், இந்த கிருஷ்ண நீலை பண்ற அதுவும் ராச நீலை பண்ற விஷயங்கள் சாதாரணமான வெளிப்படையான ஆட்களுக்கு முன்னே பேசக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நமக்கு வந்து அந்த அளவுக்கு தகுதி இல்ல, நமக்கு நம்ம உடல் இல்ல ஆத்மாங்கிறே இன்னும் புரியல. 15 வருஷம் இஸ்கானுக்கு வந்தோம், நம்ம கிருஷ்ணன் வந்து காதல் பண்ண நமக்கு என்ன புரிய முடியும், கண்டிப்பாக புரிய முடியாது. நமக்கே புரியாத பட்சத்திற்கு பகவத்கிட்டே படிக்காத ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாத முட்டையும் மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு அரசியல்வாதி கிருஷ்ணனோட ராச நிலையை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன ரைட் இருக்குது, உரிமை இருக்குது? ஏபிசிடியே தெரியாதவன் இங்கிலீஷோட கிராமரை பத்தி எப்படி பேர முடியும்? அவனுக்கு எந்த விதமான அருகரையும் கிடையாது. ஆன்மீகத்துல எந்த அரிச்சோடும் இல்லாத ஒரு மனிதன் வந்து கிருஷ்ணனுடைய ராசநிலையை பத்தி பேசுறதுக்கு அருகறையே காரையாரு. காரணம், கிருஷ்ணனுடைய ராசநிலை யாருக்கு உள்ளது, நிகம கல்பத்திரோர் கலிதம் பலம், இதயத்தில் உள்ள களங்கங்கள் எல்லாத்தையும் எடுத்த சுத்த பக்தர்கள் மகாபாகவர்களுக்கு உள்ள விஷயம். சுகதேவ கோஸ்வாமி மகாபாகவத்தை ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லும் போது அங்க உட்கார்ந்துருந்தவங்க நம்மள மாதிரி சாதாரணமா டீ குடிக்கிறவங்களும் காலையில 10 மணி வரைக்கும் உறங்கக்கூடிய சாதாரணமான நபர்கள் கிடையாது. எல்லாருமே மகாபாகவத பக்தர்கள், அவங்களுக்கு தான் இந்த விஷயம் புரியும். அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்மளால் வந்து இந்த கிருஷ்ண பிரேமம் என்ன அப்படிங்கிறது வந்து புரிய முடியும். அந்த கிருஷ்ண பிரேமம்னா வந்து ஆன்மீக உலகத்தில் முக்கியமான குணமாக இருக்கு. அந்த கிருஷ்ண பிரேமம் மீண்டும் பலவிதமான ரசங்கள் உடையதாக வந்து இருக்கு. அந்த கிருஷ்ண பிரேமத்தை ஆதாரமாக வைத்து யசோதாவோ அல்லது யசோதாருடைய தோழிகள் எல்லோருமே கிருஷ்ணருக்கு வந்து தாய் பாவனையில் வாட்சல்ய பாவனையில் பக்தி பண்ணுறாங்க. நந்த மகாராஜாவோ நந்த மகாராஜுடைய நண்பர்கள் அனைவருமே வயதானவங்கள் யாருமே வந்து கிருஷ்ணருக்கு வந்து தந்தை பாவனையில் சேவை செய்கிறாங்க, அன்பு பண்றாங்க. இளம் பெண்கள் எல்லாருமே மாதிரிய பாவனையில பகவானுக்கு பக்தி பண்றாங்க. நண்பர்கள் எல்லாருமே வந்து சக்கிய பாவனையில பக்தி பண்றாங்க. அந்த உயர்ந்த ஸ்தலத்தை அடைவதற்காக தான் வந்து நம்ம வந்து பக்தி பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து சரியான முறையில சிறப்பான முறையில பக்தி செய்தோமானால் குருவுடைய கருணையின் மூலமாக வைஷ்ணவருடைய கருணையின் மூலமாக நம்மளால வந்து அந்த தலத்தை வந்து அடைய முடியும். என்னுடைய முயற்சியால நம்ம முயற்சி பண்ண வேண்டியது நம்முடைய கடமை, ஆனால் அவருடைய கருணையின் மூலமாக நம்மள அடைய முடியும். அதுக்காக தான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இந்த கலியுகத்தில் வரார். ஆனால் சைதன்ய மகாவருடைய கொள்கையின்படி மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, பிரேம உமா ஆத்தோ மகான். மனித வாழ்க்கையோட குறிக்கோள் இந்த உன்னதமான பிரேமத்தை அடையக்கூடியது. அத்தகைய எல்லோரும் பக்தி செய்து இந்த நிலைமையை வந்து அடையும்.